الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انا اعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن الله كتب الإحسان على كل شيء فإذا قتلتم فأحسنوا القتلة وإذا ذبحتم فأحسنوا الذبح وليحد أحدكم شفرته وليرح ذبيحته أو كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் திரு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனுவாக எடுத்து நடந்து அல்லாஹ்வுடைய திருப்தியை ரிபாவை இவ்வுலகிலேயே பெற்றுக்கொண்ட சஹாபாக்கள், தாபிஉங்கள், தபவு தாபிஈங்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. முன்னைய ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கடமைகளை கட்டளைகளை மதித்து ஏற்றி நடக்குமாறும் இவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் இருக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியனை உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுவாக ஹைசுமா குந்தும் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான புனிதமான ஒரு மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக பல்வேறுபட்ட நல்ல அமல்களை அந்த மாதத்தில் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறோம். சிலர்கள் ஹஜ்ஜுக்கு தயாராக கொண்டிருக்கிறார்கள், சிலர்கள் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு விட்டார்கள், இன்னும் சிலர்கள் ஹஜ்ஜுக்கு போவது உறுதியா இல்லையா என்ற இரண்டுக்கும் மத்தியிலே தடுமாற்றத்திலும் இருக்கிறார்கள். போகாதவர்கள் நாட்டிலிருந்து கொண்டு முக்கியமான ஒரு அமலாகிய உதுஹையாவுடைய குர்பானியுடைய அமலை செய்வதற்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, வல் ஃபஜ்ர் சூராவிலே அல்லாஹ் ஃபஜ்ரின் மீது சத்தியம் செய்து, காலை பொழுதின் மீது சத்தியம் செய்து, வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷர், ஃபஜ்ர் மீது சத்தியமாக, பத்து இரவுகள் பத்து நாட்கள் மீது சத்தியமாக என்று மிக கண்ணியமாக சத்தியம் செய்து குறிப்பிடுகின்ற அந்த பத்து தினங்களும் துல்ஹிஜ்ஜாவுடைய பத்து தினங்கள், ஆரம்ப பத்து தினங்கள் என்ற விளக்கம் எழுதப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப பத்து நாளுடைய சிறப்புகள் ஏராளமாக இருக்கின்றன. மிக கண்ணியமான நாட்கள் ஆலம் என்று நபி அவர்கள் வர்ணித்திருக்கிறார்கள். மிக மகத்துவமான நாட்கள் செய்வதற்கு அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த நாட்கள், அடியார் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கு மிக பொருத்தமான நாட்கள் என்றெல்லாம் அந்த பத்து தினங்களை நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணித்திருக்கிறார்கள். அந்த பத்து தினங்களிலும் அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள், சுப்ஹானல்லாஹ். குறிப்பாக அரபாவுடைய தினம் ஒன்பதாவது நாள் நானும் முன்னே நபிமார்களும் சொன்ன திக்ராகிய லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற திக்ரை அதிகமாக சொல்லுங்கள் என்றெல்லாம் நபி அவர்கள் நமக்கு ஆசை ஆர்வம் ஊட்டி இருக்கிறார்கள். அதே போன்று கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜு விடயமாகவும் நபி அவர்கள் ஆசை ஆர்வம் ஊட்டி இருக்கிறார்கள். ஹஜ்ஜிலே நாம் மூன்று விதமான குழுக்களை காண்கிறோம். ஹஜ்ஜுடைய சிலை மூன்று குழுக்கள், இந்த ஹஜ்ஜு வழி வழிகாட்டி குழுக்கள் அல்ல, சமூகத்தில் மூன்று குழுக்கள். ஒரு குழு இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜு செய்கிறார்கள், ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜு செய்கிறார்கள். இன்னொரு கூட்டம் இருக்கிறார்கள், ஐந்து தடவை, ஐந்து வருடங்களுக்கு ஒரு தடவை ஹஜ்ஜு செய்வதற்கு முயற்சிக்கிறார்கள், சென்று வருகிறார்கள். மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், ஹஜ்ஜு கடமை செய்யாமல் இருக்கிறார்கள், ஹஜ்ஜு கடமை செய்யாமல் இருக்கிறார்கள். கண்ணியமான ஐந்து வருடத்துக்கு ஒரு தடவை என்று முயற்சிக்கின்ற கூட்டம் ஓரளவு பரவாயில்லை என்ற பட்டியலில் சேர்க்கலாம். ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜு செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட வரவேற்கவில்லை, ஆசை ஆர்வம் ஊட்டவில்லை. நபி அவர்கள் வாழ்க்கையில் செய்தது ஒரு ஹஜ்ஜு தான், அதற்கு பேரே பிரியாவிடை ஹஜ், அது இறுதி ஹஜ், அது சமூகத்திடமிருந்து பிரியாவிடை வாங்குகின்ற ஹஜ், அதை செய்கின்ற பிரசங்கம் ஒரு பிரியாவிடை குத்னத்துல் வஜா, பிரியாவிடை பிரசங்கம் செய்தார்கள். மனித உரிமைகளை சாராம்சமாக எல்லா விடயங்களையும் தொட்டு காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய இபாதத், மனித உரிமைகள், பெண்களுடைய உரிமைகள் என்றெல்லாம் அமானிதம், இப்படியான விடயங்களை நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறுதி பிரசங்கத்திலே ஹஜ்ஜுடைய குத்பாவிலே, அந்த அரபாவுடைய குத்பாவிலே சுட்டி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, வசதி இருக்கிறது என்றதனால் நான் வருடாவருடம் செய்கிறேன், என்னோடு உங்களுக்கு என்ன பொறாமை என்ற ஒரு வினா இப்படி செய்பவர்களுடைய உள்ளத்தில் எழலாம். உங்களுடன் பொறாமை கிடையாது, உங்களுடன் எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. உங்களுக்கு வருடாவருடம் செய்கின்ற அந்த ஹஜ்ஜுடைய பணத்தை செலவழிப்பதற்கு ஏராளமான வழிகள் இருக்கின்றன, ஏராளமான வழிகள் இருக்கின்றன. சதக்காவுடைய தலைப்பிலே ஏழைகளுக்கு, அதான் அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு, ஊருடைய பொது விஷயங்களுக்கு என்று, நோயாளிகளுக்கு என்று எத்தனையோ செலவுகள் உங்களுடைய வீட்டுக்குள், உங்களுடைய குடும்பத்துக்குள், உங்களுடைய உறவினருக்குள், உங்களுடைய ஊருக்குள் இருக்கின்ற பொழுது வருடா வருடம் 5 லட்சம் கட்டணம், 6 லட்சம் கட்டண பணமாகவும், 2.5-3 லட்சங்கள் சொந்த செலவு பணமாக, 7.5-8-10 லட்சம் வரைக்கும் நீங்கள் செலவழிப்பது நல்ல செலவுதான். ஆனால் வருடா வருடம் நீங்கள் செலவழிப்பதை இப்பெல்லாம் வரவேற்கவில்லை ஹஜ்ஜுக்காக, இதுதான் உண்மை. கன்னிமணவர்களே, 5 வருடத்துக்கு முடியுமா? வசதி இருக்கிறதா? வசதி உள்ளவர்களுக்கு கூட 5 வருடத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஹஜ்ஜு செய்ய முயற்சி செய்யுங்கள், ஹஜ்ஜு செய்யுங்கள் என்ற ஆசைதான் ஊட்டப்பட்டிருக்கிறது. எந்த சஹாபியையும் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்று நபி அவர்கள் ஆசை ஆர்வம் ஊட்டிய வரலாறுகளை இதுவரைக்கும் எம்மால் காண முடியவில்லை. கன்னிமணவர்களே, அந்த கூட்டமும் திருந்த வேண்டும். என்னதான் கோட்டா குறைந்தாலும் முதலாவது தடவை ஹஜ்ஜுக்கு செல்கின்றவர்களுக்கு, ஆசையோடு ஆர்வத்தோடு இருந்தவர்களுக்கு அப்படியே தடை பெறுகிறது. ஆனால் வருடா வருடம் சிலர் போய்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு அது ஒரு பொழுதுபோக்காக மாறி இருக்கிறது. மன்னிக்க வேண்டும், இந்த ஹஜ் உம்ராக்கள் ஒரு பொழுதுபோக்காகவும், ஒரு ட்ரிப்பாகவும், ஒரு பிக்னிக்காகவும் மாறி வருகின்ற ஒரு காலம். யார் என்ன கசப்பாக எடுத்தாலும் சொல்வது என்பது கடமை. அங்கு போவது அமல் செய்வதற்கு, அங்கு போவது இபாதை செய்வதற்கு. அங்கு போய் கதா தொழுபவர்களும் இருக்கிறார்கள் என்றால் ஏன் போகிறார்கள்? அங்கு போய் ஏசி ரூமிலே ஹோட்டலிலே தான் சொல்லுகிறது, ஏன் அறத்திலிருந்து ஸ்பீக்கர் சத்தம் வருகிறதா ஹோட்டலில் சொல்லுகிறாரா? இப்படி போவதற்கு இந்த லட்சக்கணக்கு பணத்தை செலவழித்து போவது வீண்மறை. மன்னிக்க வேண்டும், நீங்கள் உங்களுக்கு கசப்பாக இருந்தாலும் இதை எடுத்து ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். சிலர் இருக்கிறார், எல்லோரும் இல்லை சிலர், அது போவது ஏதோ வருடத்துக்கு 3 முறை முடிக்கிறேன் என்ற ஒரு பெயருக்கும் புகழுக்கும் தான். வருடத்துக்கு 3 முறை முடிப்பார், ஏப்ரலில் 1 முடிப்பார், ஆகஸ்டில் 1 முடிப்பார், நோம்பில் முடிப்பார். நோம்பு ஆகஸ்ட் 1 வந்தால் இடையில ஒரு முறை போட்டுக்கொள்வார் என்ற ஒரு பெருமை. டிசம்பரில் அல்லாவுக்கு வாண்டி போகிறீர்கள், எஹ்லாஸோடு போகிறீர்கள், அதுவும் இளைமணி மார்க்க பார்வையிலே ஒரு வருடத்துக்கு 3 முறை வரவேற்கத்தக்கதல். ஒன்றோடு சுருக்கிக் கொள்வோம், மற்ற பணத்தை பொது மக்களுடைய விடயத்தில், ஏழைகளுடைய, அனாதைகளுடைய, கஷ்டமானுடைய குமரு காரியங்களிலே, கல்வித்துறைகளிலே ஏழை மாணவர்களை கற்பிக்கின்ற செலவுகளை செய்வோம், ஏழைகளுக்கு வீடுகளை கட்டிக் கொடுப்போம், அனாதைகளுக்கு தொழில் கொடுப்போம், விதவைகளுக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கி அவர்களுக்கு நிரந்தர ஒரு ஏற்பாட்டை செய்வோம். கபரு சொர்க்க பூங்காவாக மாறும். மூன்று உம்ராக்களில் ஒன்றை செய்வோம், அது நோன்பில் செய்வோம், நபியுடன் அச்சு செய்த நன்மை அடைவோம். மற்ற இரண்டு உம்ராக்களுடைய செலவுகளை கண்ணியமானவர்களை ஏழைகளுடைய, அனாதைகளுடைய, விதவைகளுடைய, நோயாளிகளுடைய கண்ணீர்களை துடைப்போம். ஒருவருடைய துவாவது நம்மை சுவர்க்கத்தில் நுழைவிக்கும் கட்டாய். இஹ்லாஸ் இல்லாத உம்ரா சில வேளை தூக்கி முகங்குப்புற வீசப்படலாம். மறுபக்கம் ஆனால் ஒரு ஏழை ஒரு அனாதை நமக்காக தனிமையில் வடித்து அழுத கண்ணீர் துவா நம்மை நிச்சயம் சுவர்க்கத்தை கொண்டு போகும். ஒரு தண்ணீர் கோப்பை ஒரு கப் தண்ணீர் இஹ்லாஸோடு கொடுத்தால் கண்ணியமான சுவர்க்கம் அந்த தண்ணீர் கோப்பையை கொண்டு கிடைக்கும். ஒரு 250 மில்லி லிட்டர் தண்ணீர் நீங்கள் ஒருவருக்கு கொடுத்தீர்களா? நான் இரண்டு நிகழ்வுகளை சொல்ல போகிறேன். ஒன்று மனிதனுக்கு கொடுத்த நிகழ்வு, இன்னும் ஒன்று நாய்க்கு கொடுத்து சொர்க்கம் போன நிகழ்வு. குர்பான் உதயாவுடைய காலம், நான் பின்னால் அதை விரிவாக முன்வைப்பேன். மிருக உரிமைகள் பேணப்படாவிட்டால் அந்த உதயா ஏற்றுக்கொள்ளப்படுவது சந்தேகம். இந்த மிருக உரிமைகள் பேணப்படாததுதான் இன சுவேசாரிகளுடைய கருத்துக்களுக்கு பிறதான காரணம். குறிப்பாக நான் மிக எச்சரிக்கையாக சொல்வேன், நாடு மாட்டு வியாபாரம் செய்கின்ற புரோக்கர் மார்கள், இது வியாபார சீசன் அல்ல. இது இருக்கின்ற மாட்டையும் மாட்டையும் விலை கூட்டி விற்கின்ற ஒரு சீசன் அல்ல. உண்மையான ஒரு வியாபாரி ஒரு 5000, 2000, 3000 குறைத்து விற்பார். ஒரு மூமின் ஈமான்தாரி, ஒரு நல்ல மனிதர், நல்ல ஈமான் சமூக பற்றுள்ளவர் விலை கூட்டி விற்க மாட்டார். நியாயமான விலைக்குத்தான் விற்பார் மாடுகளை. மாடுகளை 40,000, 45,000 மாடு 75,000 மாறுகிறது, 75,000 மாடு 100,000 மாறுகிறது, 100,000 மாடு 130,000 ஒரு சில தினங்களிலே ஒரு சில நாட்களிலே விலை கூடுகிறது. நமது வியாபாரி சீசன் ஏப்ரல் டிசம்பர் சீசன் போன்று இதை சீசனாக பணம் சம்பாதிக்கின்ற ஒரு மாதமாக எடுக்க வேண்டாம். அந்த பணத்தில் வரக்கட்டும் இருக்காது. இவர்கள் தான் 5 மாடு ஏற்றுகின்ற நொறியிலே 10 மாட்டை ஏற்றி கொலிசில் அகப்படுவார்கள். கொலிசில் அகப்படுவர்கள் இவர்கள் தான். இந்த பணத்திற்கு பிடித்த வேறா செய்யக்கூடியவர்கள் மன்னிக்க வேண்டும். நான் தெளிவாக சொல்வது என்னுடைய கடமை. சிலர் எல்லோரும் அல்ல, 10 மாடு, 12 மாடுகளை 5-6 மாடுகள் ஏற்ற வேண்டிய நொறியிலே ஏற்றி மூச்சு திணறி சில மாடுகள் செத்து சில வருடங்களுக்கு முன்னார் செத்த மாடு பிடிபட்டது. செத்த மாட்டை அவர் ஏற்றவில்லை, உயிரோடு தான் ஏற்றினார், மூச்சடைத்து செத்தது. இது கொடிசுக்கு பயந்து செய்வதல்ல, நாட்டு சட்டத்துக்கு பயந்து செய்வதல்ல, அல்லாவுக்கு பயந்து செய்வது. நாய் நாய்க்கு தண்ணீர் கொடுத்தால் ஒரு பெண் ஒரு ஆண் மிருக உரிமை. நான் சதக்காவோடு நினைக்கிறேன், தான தர்மத்தோடு நினைக்கிறேன். நாய் மிருகம் ஒரு பிராணி, அவருடைய உரிமை பேணப்பட்டால் துவர்க்கம், மிருக உரிமை மீறப்பட்டால் நரகம். விபச்சார தொழிலில் ஈடுபடுகின்ற ஒரு கேவலமான தொழில் செய்கின்ற ஒரு ஆண் ஒரு பெண் இரண்டு நிகழ்வு வந்திருக்கிறது. கிணத்துக்கு தண்ணீர் குடிக்க போகிறார். தண்ணீர் குடிக்க போனவர் பார்க்கிறார் நாய் சாகம், தண்ணீர் குடிக்க முடியாமல் கிணற்றுக்குள் வாயை தலையை விட்டு குடிக்க முடியாத ஆழம், தண்ணீர் எட்டவில்லை, நிலத்தில் மண்ணில் வாயை நாக்கை தேய்த்துக் கொண்டிருக்கிறது. நாய் பட்டால் 7 தடவைகள் கழுக வேண்டும், பட்டால் அந்த 7-ல் 1 தடவை மண்ணை போட வேண்டும். அவ்வளவு கேவலமான மிருகம், அசுத்தமான மிருகம். அந்த மண்ணை அது நக்கிக் கொண்டிருக்கிறது சாகத்தால். இவர் பாவி, அல்லாவுடைய சாபத்தோடு வாழ்கின்ற பெண், அல்லாவுடைய சாபம். விபச்சார பழக்கம், விபச்சார தொழில். நாய்க்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுப்போமே என்று தன்னுடைய அந்த தோல் சப்பாத்தை அல்ல ஷூவை கிளத்தி கிணற்றில் தண்ணீரை அள்ளி நாயுடைய வாயில் ஊட்டுகிறார். எத்தனை லீட்டர் ஒரு பௌத்த தண்ணி குடிக்குமா? நாய் ஒரு 1/2 லிட்டர் குடிச்சிருக்குமா? பரவாயில்லை, 1 லிட்டர் என்று வைப்போம். 1 லிட்டர் தண்ணீர் கொடுத்தால் யாருக்கு? நாய்க்கு. இந்த ஒரு நாய்க்கு கொடுத்த கொஞ்சம் தண்ணீரினால் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு அந்த பெண்ணுக்கு நன்றியோடு நடப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவரை அந்த நாய்க்கு கொடுத்த தண்ணீரால் சொர்க்கத்துக்கு அனுப்பினார். மிருக உரிமை பேசுகிறேன், இந்த தண்ணீருடைய பெருமதியை பேசுகிறது. லட்சக்கணக்கு பணத்தை நாம் ஒரு வருடத்தில் மூன்று முறாக்களுக்கு செலவழிக்கின்ற பணத்தில் எவ்வளவு செய்யலாம், மனிதர்களுக்கு எவ்வளவு செய்யலாம், கபரி சொர்க்க பூங்கா வாக்கலாம், அரசுக்கு கீழே இருக்கலாம். அரசின் கீழ் இருப்பவர்களில் ஒருவர் யார், ரகசியமாக சதக்கா கொடுத்த மனிதர், தான தர்மம் செய்த மனிதர், ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் விதவைகளுக்கும் குமரகாரியங்களுக்கும் நோயாளிகளுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் கஷ்டப்படுபவர்களுக்கு அவருடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்வதற்கு சதக்கா கொடுத்தார். எந்த அளவு கொடுத்தார், இடத்தரத்துக்கு தெரியாத வழக்கம் கொடுத்தது. இவர் அரசுக்கு கீழே இருப்பார், மக்கள் எல்லாம் வியர்வையில் மூழ்கி கொண்டிருக்கின்ற பொழுது சதக்காவுடைய பெருமை, பணங்களை சதக்காவுடைய வழியில் செலவழிப்போம். ஒரு வருடத்துக்கு மூன்று உம்ரா செய்பவர்கள் அதிலிருந்து முதலாளி தௌபா செய்வோம். சிறவிக்கிறார்கள், அதுவும் செய்கிறார்கள், இதுவும் செய்கிறார்கள், நூறு நாள் ஆகும். அவர்களை பற்றி பேச நமக்கு இங்கு பொருத்தம் கிடையாது. அவர்கள் நல்ல வழிகளிலும் செலவழிப்பார்கள், கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள், அவர்கள் ஏழைகள், அனாதைகள், விதவைகள், நோயாளிகள், ஊருடைய பொது சேவைகள், மஸ்ஜித், மதரசா, பாடசாலை, பொது நிறுவனங்கள் எல்லாவற்றுக்கும் செலவழிப்பார்கள். அஜும் ராம் அவர்கள் சாதனமாக செய்வார்கள். அவர்களை பற்றி குறை பேசுவதற்கு தேவையில்லை. இவைகளிலே ஜீரோவாக இருந்து கொண்டு குடும்பத்தில் உள்ள ஏழைகளுக்கு கூட, அனாதைகளுக்கு கூட, குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு குமருடைய காரியத்துக்கு ஒரு காப்போ நகை போடாமல் வருடத்துக்கு மூன்று முறை செய்வது பொருத்தம் கிடையாது. வருட வருடம் அச்சு செய்வது வரவேற்கத்தக்க கடல். எனவே கண்ணியமானே, இது நாய்க்கு தண்ணீர் கொடுத்து சுருக்கம் போனார். நரகவாதிகளில் எனக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா? ஒருவன் சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. சுரக்கவாதிகள் அதை பார்ப்பார்களா? யாராவது எனக்கு தெரிந்தவர்கள் நரகத்தில் வென்று கொண்டிருக்கிறார்களா? போகின்ற வரி ஒருவர் கையை காட்டி என்னை தெரியுமா என்று கேட்பாரா? ஒரு நிகழ்வு வந்திருக்கு. நரகவாதி ஒருவர் நரகத்தை சித்தரிச்சு என்னை தெரியுமா உங்களுக்கு என்று இந்த சுரக்கவாதியோடு உரையாடுவார். பொதுவாக மற்றவர்கள் நமக்கு செய்த நலவு நமக்கு மறக்கும், நாம் செய்தது நமக்கு மறக்காது. மற்றவர்கள் செய்தது மறந்து விடுவோம், நாம் மற்றவர்களுக்கு செய்தது நமக்கு மறக்காது. இவர் சொன்னாலும் அவ்வளவு ஞாபகம் இல்லை, உங்களை சந்தி ஒரு தடவை சந்தித்திருப்போம் உலகத்தில். உங்களை தெரியாத நீங்க ஒரு தடவை யார் சொல்லுவார், நரகவாதி சொல்லுவார். நீங்க ஒரு தடவை கடும் சாகத்தோடு என்னுடைய வீட்டுக்கு முன்னால் என்னை கடந்து செல்கின்ற பொழுது கொஞ்சம் தண்ணீர் உங்களுக்கு சந்தை நடந்திருக்கிறதா உலகத்தில்? ஒரு தடவை தான் சந்தி தந்தேனே, ஞாபகம் இருக்கிறேன். அவர் ஏற்றுக்கொள்வார், அப்பொழுது சொல்வாரா, உங்களுக்கு நான் உலகத்தை தண்ணீர் ஒரு கப் தந்தேனே, தண்ணீர். நான் நரகத்தில் இருக்கிறேன், என்னுடைய பாவம், என்னுடைய அல்லாவுடைய தன்னுடைய அனுப்பிச்சு கொண்டிருக்கேன். நீங்கள் முடியுமாக இருந்தால் அல்லாவிடத்திலே சிபார்சு செய்து பாருங்கள், கேட்டு பாருங்கள், உங்களுக்கு நான் தண்ணீர் தந்த ஒருவன் நரகத்தில் இருக்கேன் என்று பேசி பாருங்க என்று சொல்வாராம். இவர் வருவார், யாழ்ல எனக்கு உலகத்தில் தண்ணீர் கொஞ்சம் தந்த, தண்ணீர் தந்தவரை நரகத்தில் நீ போட்டிருக்கிறாய். யாழ்ல அந்த தண்ணீர் எனக்கு அவர் தந்தார் என்பதற்கு நான் காட்சி சொல்கிறேன். அந்த தண்ணீர் தந்ததனால் அவரை நீ உன்னால் மன்னிக்க முடியும் தான் அல்லாவிடம் அவர் கேட்பார், வேண்டிக் கொள்வார். கனிமன் சொர்க்கவாதிகளுடைய மனசு விரும்புவதை அல்லாஹ் கொடுப்பான். கனிமனவர்களே, அவரை அந்த ஒரு கப் தண்ணீர் கொடுத்ததை வைத்து அல்லாஹ் மன்னிச்சியுடைய சிபார்த்தா சொர்க்கத்துக்கு அனுப்புவோம். ஏழைகளுக்கு வீடு காணி, ஏழைகளுக்கு குமர காரியங்கள் என்று செய்து கொடுத்தால் ஒரு ஏழை, ஒரு விதவை, ஒரு அனாதையுடைய சிபார்சை துவாவை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நம்முடைய விடயத்தில் சொல்ல வருகின்ற விடயம் என்ன, வருடா வருடம் அச்சு செய்கின்றவர்கள் ஐந்து வருடங்களுக்கு ஒரு தடவை சுருக்கிக் கொள்ளுங்கள், மற்ற நான்கு வருடங்களுடைய அச்சுடைய பணத்தை ஏழைகள், அனாதைகள், விதவைகள், நோயாளிகள், மஸ்ஜித், மதரசா, பாடசாலை, கல்வித்துறை, சுகாதாரத்துறை என்ற எத்தனையோ துறைகள், எத்தனையோ தேவைகள் இருக்கின்றன, அவற்றுக்கு தவறு. இதை நான் இத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன் கனிமர்களே. அதோடு ஹஜ்ஜுக்கு செல்பவர்களுக்கு இந்த சபையில் இருப்பார்களா இல்லை என்று எனக்கு தெரியாது. உங்களுடைய உறவினர்கள் போகின்ற பொழுது இந்த புத்திமதிகளை நீங்க சொல்ல வேண்டும். மனித உரிமைகளை முழுமையாக சுத்தம் செய்து விட்டு போக வேண்டும். அதில் ஒன்றுதான் மனிதர்களுக்கிடையில் இருக்கின்ற கொடு செல்வான். நான் செலவழிகளை தெளிவாக சொல்வது என்னுடைய கடமை. ஹஜ்ஜுக்கு செலவழிக்கிறீர்கள் 7 லட்சம், 7.5 லட்சம், 8 லட்சம் கூடி போன செலவழித்து 5-2 தொண்டு படம் 5 லட்சம், 6 லட்சம், 7 லட்சம் என்று கொடுப்பீர்கள். நீங்கள் பார்க்க வேண்டும், நான் கொடுக்க வேண்டிய எத்தனை ரூபாய்கள் கடன் இருக்கிறது, என்னால் எத்தனை பேருடைய செக் பம்பாய் இருக்கிறது, என்னால் எத்தனை வியாபாரிகள் லொஸ்ஸாக இருக்கிறார்கள், நான் எத்தனை பேருக்கு சுருக்கமாக சொன்னால் கொள்ளு போட்டிருக்கிறேன் என்பதை ஒரு கணம் உட்கார்ந்து விமான நிலையத்துக்கு புறப்பட முன்னால் சிந்திக்க வேண்டும். பாஸ்போர்ட்டை செவலில் கொடுக்கும் பொழுது இதை சுத்தப்படுத்திவிட்டுதான் கொடுக்க வேண்டும். சொல்ல வருகின்ற விடயம், பிறருக்கு 20 லட்சம், 25 லட்சம், 50 லட்சம், 1 கோடி, 2 கோடி என்று கொடுக்க இருக்கின்றவர் 7 லட்சம், 5 லட்சம் செலவழித்து செய்கின்ற ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதை அவர்களே முடிவு செய்து கொள்ளும். இதை வினாவாக விட்டு இந்த தலைப்பை மூடிக்கொள்கிறேன். இந்த தலைப்பை டீப்பாக பேசினால் சபை நாரும். கொடுக்கல் வாங்கலை சீராக்கிவிட்டு ஹஜ்ஜுக்கு போங்கள். உங்களுடைய கபனை நீங்களே அணிந்து செல்வது போன்ற ஒரு கோலத்தில் போகிறீர்கள். மையத்து தொழுகை கூட நபியவர்கள் கடன் இருந்தால் தொழுவிக்க மாட்டார்கள். எனவே நீங்கள் கபனுடைய வடிவத்தில் தான் போகிறீர்கள். நீங்கள் உயிருள்ள ஒரு ஜனாதாவாகத்தான் விமான நிலையம் செல்கிறீர்கள். எனவே கொடுக்கல் வாங்கலை சீராக்கி விட்டு போங்கள். பிறருடைய வீட்டை காணியை அபகரித்திருந்தால் கொடுத்து விட்டு போங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் 10, 20, 30 ஆட்சி செய்யலாம், இந்த காணியை சுமந்து கொண்டுதான் மாஸ்டர் மைதானத்தில் நினைப்பீர்கள். இந்த வீட்டை சுமந்து கொண்டுதான் மாஸ்டர் மைதானத்தில் நினைப்பீர்கள். பிறருடைய கடையை சுமந்து கொண்டுதான் மாஸ்டர் மைதானத்தில் நினைப்பீர்கள். நீங்கள் அல்ஹாத் என்பது உங்களுடைய டாக்குமெண்ட் எழுதப்படும். அல்லாவின் பார்வையில் நீங்கள் வீட்டையும் காணியையும் வாகனத்தையும் கடையையும் பறித்த திருடர் என்று அனுப்பப்படுவீர்கள். எனவே இவைகளை சீர் செய்துவிட்டு தான் ஹாஜிகள் புறப்பட வேண்டும். இதையும் எடுத்துக் கொள்கிறேன். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, ஹஜ் கடமையாக இருந்து செய்யாதவர்கள் யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ மரணிக்கட்டும், என்னுடைய பட்டியலில் சேர்ந்த ஒரு முஸ்லீமாக மரணிக்க கிடைக்காது என்ற எச்சரிக்கையும் இருக்கிறது. நல்ல வசதி உள்ளவர்கள் நல்ல பணிகள் செய்கிறார்கள், ஹஜ்ஜை கணக்கெடுப்பது கிடையாது. ஹஜ்ஜை கணக்கெடுக்காமல் நீங்கள் எந்த பணி செய்தாலும் கடமையான ஹஜ்ஜை முடிக்க வேண்டும். மற்ற உரிமைகளை பேணுதலாக இருந்தால் இதை முடிக்காவிட்டால் யூதராக கிறிஸ்தவராக மரணிப்பதில் எனக்கு எந்த கவலையும் கிடையாது என்று நபி அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். எனவே மௌத்து மாற்று மதத்தில் வரும் கடமையான ஹஜ்ஜை செய்யாதவர்கள் கண்டத்தனத்தின் காரணமாக அந்த 6 லட்சத்தை ரோல் பண்ணினால் இன்வெஸ்ட் பண்ணலாமே, அந்த அந்த பிசினஸை திறந்தால் ஏற்கனவே 2 கடை இருக்கிற இன்னொரு கடையை வாங்கி போடலாமே, ஹஜ்ஜு செய்து என்ன என்ன கண்டோம் என்று நினைப்பவர்கள் முஸ்லிமாக மௌத்து வருமா என்ற பயத்தோடு வாழ வேண்டும். இதை நான் எச்சரித்து தலைப்பு தொடர்கிறேன். கலிமனர்களே, பிரதானமாக பேச வந்தது அதனுடைய விடயங்களை முக்கியமான விடயங்கள் சென்று காட்டிவிட்டேன். குர்பான் இரண்டும் ஒரு விடயம் தான், வார்த்தை பிரயோகம் வித்தியாசம். இந்த விடயத்திலே கண்ணியமானவர்களை நாட்டு நிலைமையை பேணிக்கொள்ளுங்கள், நாட்டு நிலைமையை பேணிக்கொள்ளுங்கள். நாட்டுடைய நிலைமை தெரியும். ஒவ்வொரு விடயத்தையும் மீண்டும் கிண்டுகிறார்கள். அது அவருடைய பிறவி குணம், அது அவர்களுடைய இரத்தத்தில் ஊறுகின்ற குணம். இரண்டு பரம விரோதிகளை அல்லாஹ் உங்களுக்கு உறுதியிட்டு சொல்லிவிட்டார். இரண்டு பரம விரோதிகள் உங்களுக்கு எப்பொழுதும் இருப்பார்கள். அது என்ன நல்லாட்சி வந்தாலும் இந்த விரோதிகள் இருக்க தஞ்சைவார். நல்லாட்சி என்று யார் அல்லாஹ் தந்த பேரா? நாம் வைத்துக் கொண்டோம். எல்லா இரத்தமும் ஒரு நல்ல மாற்று இஸ்லாம் அல்லாதவர்கள் என்றாலே அது அல் குஃப்ர் பில்லத்தின் வாயிலா இறை நிராகரிக்கின்ற அந்த கூட்டம், அது ஒரு சமூகம் தான் என்றெல்லாம் நபியவர்கள் அதை சொல்லியிருக்கார். அவர்களோடு நாம் நகமும் சதையும் போன்று பழகித்தான் எத்தனையோ பேர் பட்டு வாய்ந்து கொண்டிருக்கிறோம். அரசியல்வாதிகளை ஒட்டிக்கொண்டு வைத்துக் கொண்டு எத்தனையோ பேர் இப்பொழுது பட்டு மாய்கின்ற வரலாறுகளை காண்கிறோம். அவர்களுடைய வாயாலே ஏற்றி கேட்ட வரலாறுகளும் இருக்கின்றன, சில பேர் நடந்திருக்கிறது. அந்த சம்பவங்களை சொல்ல இந்த இடம் பொருத்தமில்லை. அவர்களை தெய்வங்களாக மதித்தவர்கள் என்று மண் கவுகின்ற ஒரு காலம் நமது நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா கள்ளத்தொழில்களுக்கும் அந்த அரசியல்வாதிகளை வைத்து கள்ளத்தொழில் செய்தவர்கள் இன்று சிக்கி தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அரசியல்வாதிகளை மாற்று மதத்தவர்கள் அளவோடு வையுங்கள். அதற்கான சொல்கிறார், உங்கள் உங்கள் அல்லாத இந்துவனைக்கும் உங்கள் அல்லாத முஸ்லீம்கள் அல்லாத பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மார்களை நீங்கள் எடுக்க வேண்டாம். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மார்களை முஸ்லீம் இல்லாத இனத்திலிருந்து எடுக்க வேண்டாம். நகமும் சதையும் போன்ற எடுக்க வேண்டும். அதனால்தான் இன்று சிந்திக்கப்படும். கண்ணியமானவர்களே, முதலாவது சொல்கிறேன், நாட்டில் துவேச கருத்துகள் அது அந்த காலத்தோடு இன்று வரைக்கும் இருந்தது. நபியவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது இருந்த கருத்து இப்பொழுது இருக்காதா? இருக்கும். அதற்கு நாம் ஆளாக கூடாது. அதனொன்றுதான் இப்பொழுது கிண்டிக் கொண்டிருக்கிறார்கள், குறித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குர்பானியுடைய விடயத்திலே கண்ணியமானவர்களே அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் விடமாட்டோம், எதிர்ப்போம். சட்டப்படி முறைப்படி செய்து எதிர்த்தால்தான் நமக்கு கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். நாம் சேமித்தோடு அனுமதியோடு அந்த வாகனத்தில் எத்தனை மாடுகள் ஏற்ற முடியுமோ சட்டப்படி அத்தனை மாடுகள். அந்த மாட்டுடைய அந்த ஐந்து மணித்தியாலம், ஆறு மணித்தியாலம், ஏழு மணித்தியாலம், எட்டு மணித்தியாலம் பயணத்துக்குரிய அந்த தீனி, அந்த புல்லு போடப்பட்டிருக்கிறதா அந்த வாகனத்திலே? ஒரு மாட்டுக்கு 10,000, 8,000, 15,000 என்று கமிஷன் வைக்கிறீர்கள். உங்களுக்கு 250-300 ரூபாய்க்கு புல்லு கோலையை கொடுத்து வெட்ட முடியாதா? அந்த வாகனத்தில் அப்படியே ஐந்து மாடுகளுக்கு 2 மாட்டுடைய அளவு புல்லோடு கொண்டு வருகிறீர்களே. நீங்கள் நேரத்துக்கு நேரம் நிப்பாட்டி ஹோட்டலில் டீயும் ட்ரிங்கும் டீயும் இடியப்பமும் புட்டும் சாப்பிடுகிறீர்களே. மாட்டுக்கு உயிர் இல்லையா, பசி இல்லையா? வெளியிலே மாடு ஏங்கிக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியாதா? தண்ணீர் இல்லாமல் மிருக உரிமைகளிலே பேணுதல் காட்டாவிட்டால் சட்ட பிரச்சனை வரும். இங்கு சட்ட பிரச்சனை அது கூறி போனால் ஒரு ஒரு மரியாதையோடு முடிஞ்சு வரும், ஒரு ஜெயிலோடு முடிஞ்சு விடும். அங்கு அல்லாஹ் பிடித்தால் நரகம்தான் தண்டது. மிருக உரிமைகள் நபி அவர்கள் மிருகங்களுக்கு எப்படி உரிமை பேசினார்கள்? நாம் இன்று கொண்டு வருகின்றோம், தீனி ஒழுங்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதா, புல் போடப்பட்டிருக்கிறதா, போதிய அளவு 5-6 மாடுகளுக்குரிய தண்ணீர் இருக்கிறதா? நாம் இறங்குகின்ற இடத்தில் மாடுகளை இறங்கி தண்ணீர் கொடுக்கிறோமா, அல்லது தண்ணீர் ஏற்பாடு செய்திருக்கிறோமா? வரிக்குள்ளே பயணம் போகிறீர்கள், மிருகங்களை கொண்டு செல்கிறீர்கள், செழிப்பான இடத்தை கண்டால், புட்பூண்டுகள் உள்ள இடத்தை கண்டால், மிருகங்கள் நன்றாக மேய்வதற்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்கள், மிருகங்கள் மேயட்டும், உணவு அதனுடைய தீனிகளை தின்னட்டும். நீங்கள் வறண்ட இடங்களிலே, காய்ந்த இடங்களிலே பிரயாணம் செய்தால் சற்று வேகமாக சென்று விடுங்கள். ஏன் தெரியுமா? அந்த இடத்தில் அந்த மிருகங்களுக்குரிய தீனிகள் கிடையாது, அந்த மிருகங்கள் கஷ்டப்படும். எப்படி உரிமை பேசப்படுகிறது? அனிமல்ஸ் ரைட்ஸை பற்றி அவர்கள் சொல்ல தேவையில்லை. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லியிருக்கார்கள், தீனி விடையத்திற்கு சில கட்டி போடுவார்கள், 2 அடி கவுரிலே கட்டி போட்டு விடுவார்கள். மாட்டுடைய கழுத்தை சுற்றி 1 அடி நீளம், 1 அடி கூடி போனால் 3 அடி கயிறு, கூடி போனால் 5 அடி கயிறு, 1 யார் கயிறு. அது தலையை கீழே நிலத்தில் வைத்து தின்ன முடியாது. இவர்கள் நின்று கொண்டு தீர்த்துவார்களே, மாடு கீழே தலையை போட முடியாது, அதுக்கு அசைக்க முடியாது. தீர்த்துவார்கள், எவ்வளவு நேரத்துக்கு தீர்த்துவீர்கள்? பிள்ளைகளை வைத்து தீர்த்துவார்கள். பாதைகளிலே போறவன் வாரவன் எல்லாம் அதை போட்டோ எடுப்பான், பேஸ்புக்கில் போடுவான், மீடியா காரணம் பாதையில் போவான், அவனும் போட்டோ எடுப்பான். பாருங்கள் மாட்டை எப்படி கட்டி வைத்திருக்கிறார்கள், மாட்டுக்கு எப்படி சின்ன பிள்ளைக்கு சாப்பாடு தீட்டுவது கொண்டு சீட்டுக்காக அவன் மீடியாவில் எழுந்து விடுவான். அதுக்கப்புறம் முழு நாட்டிலும் எங்கெங்கெல்லாம் மாடு அறுக்கப்படுகிறதோ எல்லோரும் துன்பனை. யார் காரணம்? இந்த முஸ்லிம் தானே காரணம். இறைகணி மணலே உரிமை உரிமை பெற கிறிஸ்துவின் உடையத்தில் நீண்ட கயிறு கட்டப்பட வேண்டும், புட்பூண்டுகள் உள்ள இடத்தில் கட்டப்பட வேண்டும், இல்லையா புல்கள் போடப்பட வேண்டும். பாதைகளே மக்களுக்கு இடைஞ்ச இடத்தில் கட்டப்படக்கூடாது. மக்கள் நடமாறு இடத்துல அவருடைய மனம், அவருடைய ஸ்தானம், அவருடைய தலம் அப்படியே கீழே துர்நாற்றம் அடித்து வீசுகின்ற அந்த நிலைமையில் நீங்கள் ஆளாகினால் மக்களுடைய சாபத்தை பயந்து கொள்ளுங்கள், சாபத்தை ஈட்டி தரும் செயல்களை தெரிந்து கொள்ளுங்கள் என்று பேசுவார்கள். பாதையிலே சிறுநீர் மனத்தலம் கழிப்பவன் மக்களுடைய சாபத்துக்குரிய செயல் அது. எனவே மனிதன் கழிக்கின்ற சிறுநீரை அப்படி என்றால் மனிதனை விட கூடுதலாக சிறுநீர் கழிக்கின்ற அந்த மாட்டுடைய சிறுநீரால் மதுவா கிடைக்காதா? பதுவா யாருடைய உரிமை மீறப்படுகிறது? அவர் காப்பீடா இருந்தாலும் பதுவா என்று கொல்லப்படும். எனவே பாதை ஒழுங்கை பேணுங்கள், சுத்தம் பேணுங்கள், கழிவுகளை அடுத்த முடிஞ்ச பின்ன கழிவு இன்னும் பேசப்படும். நான் ஆரம்பத்திலே வெள்ளம் வரும் முன்னர் அணையை கட்ட நினைக்கிறேன். வெள்ளம் வரும் முன்னர் அணையை கட்டினால் புத்திசாலித்தனம், தண்ணீரை உள்ளே வைத்துக் கொண்டு அணையை கட்டினால் தண்ணீருக்குள் நாம் விதைக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். எனவே ஒழுங்குகளை பேணுங்கள். அடுத்ததா கனிமணி, அது நம் நிலநாட்டில் குறைவா இருந்தாலும் மிருகங்களில் பாரம் ஏற்றுவது, சில மாட்டு கரத்தைகள் பாதிக்கப்படுகின்றன, சொல்வது பொருத்தம். கரத்தைகளில் லோடு ஏற்றுகிறார்கள், கரத்தைகளில் கட்டல் ஏற்றுகிறார்கள், கரத்தைகளை சீமந்து பேக்குகள் ஏற்றுகிறார்கள். சில ஊர்களில் இருக்கிறது. நபியவர்கள் ஒரு ஒட்டகம் நபியோடு பேசியது, பதனிகள் வந்திருக்கிறார், ஒரு ஒட்டகம் பேசியது, நபியவர்கள் விடுக்கிட்டு போய் பேசினார்கள். அதை ஏதோ தலையாட்டி ஆட்டி ஏதோ முணுமுணுக்கிறது, சாபாக்கள் கிட்டினார்கள், முணுமுணுத்தது. அது முழுமுழுத்து முடிந்தவுடன் நபியர்கள் கேட்டார்கள், யாருடைய ஒட்டகம்? ஒரு தோட்டத்துக்குள்ளே, ஒரு ஈட்டு தோட்டத்துக்குள்ளே. இது என்ன மனிதனுடைய வாருங்கள். ஒட்டக சந்தக்காரர் வந்தார், அன்சாரி ஒரு தோழர், இந்த ஒட்டகம் உங்களுடைய ஒட்டகமா? இது முறையிடுகிறது, இது முறையிடுகிறது. என்னுடைய நபியோடைய மோஜிதா, நபியோடு பேசினார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பறவைகளுடைய பாசை படிப்பிக்கப்பட்டது, நபியவர்கள் மிருகங்களோடு பேசினார்கள். பரவலாக அல்ல, இடைக்கிடையே மோஜிதா நடந்திருக்கிறது. இந்த ஒட்டகம் உங்களை பற்றி முறையிடுகிறது. நீங்கள் கடுமையாக வேலை வாங்குகிறீர்களா? வேலைக்கு ஏற்ற தீனி போடுவதில்லையா? வேலை வாங்குகிறீர்களா? தாராளமாக சக்திக்கு மேலால் அதற்குரிய உடலுக்கு தேவையான சக்தியை பெறும் அந்த தீனியை கொடுப்பதில்லையாமே? பயந்து கொள்ளுங்கள். அல்லாவுடைய விடயத்திருந்த ஒட்டகம் விடயத்திருந்தார்கள், அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் எச்சரித்தார்கள். ஒவ்வொரு உயிர் ஜீவராசியுடைய விடயத்திலே அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் எச்சரித்தார்கள். மிருக உரிமை பேணுவோம், அது உரிய முறையில் உரிய இடத்தில் பொருத்தமான இடத்தில் கட்டுவோம். ஏற்றுகின்றவர்கள் வியாபார நோக்கத்திலே லொரியுடைய சார்ஜை குறைப்பதற்காக வேண்டி மூன்று இரண்டு லொரிகளில் ஏற்ற வேண்டிய மாடுகளை ஒரு லொரியில் ஏற்றி உங்களுடைய பஞ்ச பிடித்த கஞ்சத்தனத்தை விட்டு சமூகத்தை குளியில் தள்ளாமல் உரிய முறைப்படி தொழிலை செய்யுங்கள். பேராசைப்படி தலைய வேண்டாம். இதில் நீங்கள் விலை கூட்டி அளவுக்கு அதிகமான கமிஷனை வைத்து விட்டு நீங்கள் பறக்கத்தை அடைய முடியாது. அடுத்ததாக நீங்கள் அறுக்கும் உரிமைகளை சில விடயங்கள் கற்றுக்காட்ட முடியவில்லை. அறுப்பதை கண்ட ஒரு குழு இருக்கிறது, இந்த குழு அறுக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. கொடுப்பவர் அறுப்பதுதான் ஏற்று, யார் கொடுக்கிறாரோ அவர் அறுப்பதுதான் ஏற்று. அதற்கு அடுத்தது அவர் யாரை நியமிக்கிறாரோ அவரும் ஒரு நல்ல ஒரு பேணிதல் உள்ள ஒரு தக்குவாதாரி ஒரு தொழுகையாளி குர்பானிக்கு குழு குழுவாக ஒரு மனுஷியிடத்திலே ஐந்து மாடுகளுடைய ஓர்டர் எடுத்துக்கொண்டு உரிய ஓய்வு அந்த மிருகத்தில் கொடுக்கப்படுவது கிடையாது, ஓய்வு கொடுக்கப்படுவது கிடையாது. அதை கத்தி சேர்த்துகின்ற விடயம் ஆவிய ஒரு எச்சரிக்கை. அதற்கு முன்னால் கத்தி சேர்த்துவர் நபியவர்கள் எச்சரித்தார்கள், முன்னுக்கு முன்னுக்கே பேசிக்கொண்டு கத்தியை சீட்டிக் கொண்டு அதை புரட்டி காலை வைத்துக் கொண்டு கத்தியை தீட்டுவார்கள். அப்படி குஞ்சிக் கொண்டு அதற்கு பக்கத்தில் கல்லிலே கத்தியை தீட்டுகின்ற மனித ரூபத்தில் நடமாடுகின்ற கண்ணஞ்சம் படைத்த மிருகத்தன்மை உள்ளவர்களே திரும்பி மன்னிக்க வேண்டும். நபியவர்களே கடுமையாக எச்சரித்தார்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒருவர் சீட்டிக் கொண்டிருந்தார், அதற்கு முன்னால் அதை புரட்டி போட்டுக்கொண்டு கழுத்தில் காலை வைத்துக் கொண்டு சீட்டுகிறார். அது பார்க்கிறது ஓர கண்ணால் கண்ணை உருட்டுகிறது, அதற்கு உணர்வு இருக்கிறது, அதற்கும் பயம் இருக்கிறது, அதற்கும் மன வருத்தம் இருக்கிறது. கனிமனே அந்த வருத்தம் அந்த பயம் தான் உங்களுக்கு தெரியும். கத்தியை தீட்டு ரெடியாக முன்னரே அதற்கு சிறுநீர் போன எத்தனை சம்பவங்கள் பார்த்திருக்கிறோம், பயந்து சிறுநீர் போவது அதற்கும் இருக்கிறது. கனிமனே அந்த சஹாபி அந்த சோழனம் சொன்னார்கள், ஏய் அந்த மாட்டை அல்ல அந்த ஒற்றகத்தை இரண்டு தடவைகள் நீ சாகடிக்க போறியா எச்சரித்தார்கள். அறுக்கின்றது அதற்கு உயிர் போகிறது, உயிர் போக முன்னர் உயிரோடு வைத்துக் கொண்டு கொள்கிறாயே என்று எச்சரித்தார்கள். எனவே முன்னர் கத்தி சேர்த்து ஒழுக்கம் தெரியாதவர் இந்த மாடு ஆடுகளை அழைத்து தருகின்ற குழுவை என்னுடைய பணிவான கருத்து மத்தியுடைய நிர்வாகிகள் ஒரு நிகழ்ச்சி வைத்து அவர்களுக்கு ஒரு ஆளுமை கொண்டு வந்து பயம் பண்ணிவிட்டு அவர்களை தொழிலை ஆரம்பிக்கிறது தெரியாது, தொழுகையே கிடையாது. தொழாதவனும் கூட குருபானி அறுக்க என்ன பறக்க தொழுகையின் பாவனை கிடையாது. அவர்கள் விஷ்ணு சொல்ல தெரியாது, மன்னிக்க வேண்டும். இப்படி குர்பான் பறக்கத்தல்ல, நீங்கள் அறுப்பது தக்குவாதாரிகள் தொழுகையாளிகள் அறுப்பதுதான் பறக்க. எனவே பணத்துக்கு பிச்சைப்படி தலைகின்ற அறுத்தால் நான் சொன்னேன் அதிசய் நான் இதோடு முடிக்க போகிறேன். கடைசி நிகழ்வில் தான் இதோட ஒரு ஆய்வை நான் முன்வைத்து முடித்து விடுவேன். ஜெர்மனியில் செய்யப்பட்ட ஒரு ஆய்வு இறுதிக்கட்டம் கட்சியை ஒவ்வொன்று விடயத்திலும் அல்லா உபகாரத்தை கடுமையாக்கி இருக்கிறான், சரியாக செய்ய வேண்டும் முறையாக செய்ய வேண்டும் என்பதை கடுமையாக்கி இருக்கிறான். அதிர் நீங்கள் ஒரு வேட்டை பிராணி வேட்டையாட்டாலும் அழகான முறையில் வேட்டையாடுங்கள், ஒன்றை அறுத்தாலும் அழகான முறையில் சரியான முறையில் உபகார தன்மையோடு அடுங்கள், அவருடைய அவருடைய நிலைமை அனுசரித்தாருங்கள் என்றார்கள். ஏற்கனவே கத்தியை தீட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். மொத்த கத்தியை உள்ள மாடுகளுக்கு ஒரு கத்தி தான், ஒரு ஐந்து பத்து கத்தியை வாங்குவதற்கு கூட பஞ்சம். ஒரு கத்தியை வைத்துக் கொண்டே தீட்டி 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 காலத்தை ஓட்டாமல் நீங்கள் ஏற்கனவே கத்தியை தீட்டி விட்டு வாருங்கள் என்றார்கள். சீட்டுவிட்டு அருங்கள், அடுத்ததுக்கு பின்னால் அடுத்த இடத்திலே மாட்டு மாடு அறுக்க ஓட வேண்டும் என்ற பெரிய தரத்திலே இந்த மாட்டில் ஒழுங்காக துடிப்பு நிற்க முன்னர் ரத்தம் ஓட்டி முடிய முன்னர் அதனுடைய அது ஓய்வு பெற முன்னர் உரிக்க வேண்டாம், அறுக்கப்பட்ட மாட்டுக்கு ஓய்வு கொடுங்கள், கொஞ்ச நேர ஓய்வு கொடுங்கள் என்று நபியவர்கள் எச்சரித்தார்கள். எனவே ஓய்வு துடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அடுத்த நிமிடமே உரிக்கின்ற மனப்பித்து பிடித்தவர்களே நபி அவர்களுடைய கட்டளைக்கு மாறு செய்துதான் நீங்கள் செய்கிறீர்கள். எனவே திரண்ட வேண்டும். இதை நான் இத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன். இன்னும் பேசப்படும் முற்போடு சொல்கிறேன். இவர்களை தயாரிக்க வேண்டும், இவர்களுக்கு புத்துமதி சொல்லப்பட வேண்டும், இவர்களுக்கு மக்கள் நிர்வாகம் எங்களுடைய ஏரியாவில் இருக்கின்ற ஆடு மாடுகளை அறுத்து தருகின்றவர்களுக்கு ஒரு பயன் நிகழ்ச்சி இருக்கிறது என்று அதை செய்து காட்ட வேண்டும். சரி, இப்பொழுது நான் ஆய்வை முன்வைக்கிறேன். இஸ்லாமிய அறுவை முறை சரியா இல்லையா, மிருக வதையா இல்லையா என்ற ஒரு கேள்வி. கனிமனே அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அல்லாதான் நாய்க்கு தண்ணீர் கொடுத்த விபச்சார பெண்ணை சொர்க்கத்துக்கு அனுப்பினான், பூனையை கட்டி போட்டு சீனி கொடுக்காமல் மிருக வதை செய்த வணக்கசாலை பெண்ணை நரகத்துக்கு மனுஷன் பூனையை கட்டி போட்டு அல்லாவுடைய அருளோடு வாழ்ந்த வணக்கசாலி பெண்ணை நரகத்துக்கு அனுப்பினார். பூனை நாய்க்கு தந்தை கொடுத்த விபச்சாரியை சொர்க்கத்துக்கு அனுப்பினார். மிக உரிமையை இஸ்லாம் சொல்கிறதா இவர்கள் சொல்லித்தர வேண்டுமா? நாயோடு பூனையோடு சம்பந்தப்பட்டதை எச்சரிக்கை என்றால், மாட்டோடு சம்பந்தப்பட்டது, ஆட்டோடு சம்பந்தப்பட்டது, ஜெர்மனியில ஒரு ஆய்வு செய்யப்பட்டது, சுப்ரீம் கோர்ட்டிலே பாஸ் ஆகப்பட்டது, உலகத்தில் உள்ள எல்லா அறுவை முறைகளையும் அந்த ஜட்ஜ் ஆய்வு செய்தார். உலகத்தில் உள்ள முறைகளை பாருங்கள், இணையமர்களே, பல விடைகளை கண்டிருப்போம். தலைகீழா கட்டிப்போடு தலை கடிப்பது உயிரோடு, இது வதை இல்லையா? இன்னொரு முறை இருக்கிற தண்ணீருக்குள்ள இறக்கிவிட்டு, தேசியில் இறக்கிவிட்டு தண்ணீரில் கரண்டை பாய்ச்சுவது. ஏனா அந்த கரண்ட்டுக்கு உடம்பெல்லாம் திமித்து விடுமா? அதற்கு பின்னால் அறுத்தால் வருத்தம் எப்படி மடையன்ட்டு பாருங்கள். அவர் கரண்ட் படுகின்ற வருத்தம் மடைய, இது மடத்தனமான ஒரு முறை. இன்னொரு முறை இருக்கிறது, ஷூட்டிங் இருக்கிறது, கன் நீங்கள் பார்க்கலாம், ஷூட்டிங் நெற்றியில் ஒரு ஷூட் பண்ணுவார்கள். அது ஒரு ராணியுடைய ஒரு சிறிய ஒரு துவாரத்தை இட்டு தலை தெரிக்காது உள்ளே போகும். உள்ளே போய் மூளையை அப்படியே பீட் பண்ணு, மூளையே கரை. நான் ஒரு பழத்தை ஜூஸ் அடிப்பது போன்று மாட்டுடைய ஆட்டுடைய அந்த மூளையை அப்படியே கரைத்து விடும். என்ன விளக்கு சொல்கிறார்கள்? மடத்தனத்தின் உச்சகட்டத்தில் இருப்பவர்கள் சொல்கிறார்கள், மூளை கரைந்து விட்டால், மூளைதானே அந்த வருத்தங்களை உணர்கின்ற சக்தி உள்ளது, மூளையை கரைந்து விட்டால் வருத்தம் இறங்காது தானே என்று மடத்தனமான விளக்கம். மூளை அந்த புளட் கரைக்கின்ற பொழுது வருத்தம் இல்லையா? மடத்தனமான முறை. எத்தனை முறை? இன்னொரு முறை இருக்கிறது, ஐந்தாறு பேர் சேர்ந்து எல்லா பக்கத்தாலும் வெட்டுவது. இன்னொரு முறை இருக்கிறது, ஆட்டை நிப்பாட்டி வைத்து பின்னால் ஒருவர் பிடித்துக் கொண்டிருப்பார், முன்னாள் அல்லது அங்கேயும் அசைய முடியாமல் கழுத்தை கொண்டு போய் ஒரு கிளிப்பிலே இறக்கி கிளிப்படித்து பக்கத்தால் வெட்டுவது. ஒரே வெட்டுக்காக வருத்தம் இல்லையா? எல்லாமே சித்திரவதை. ஆய்வு செய்யப்பட்டது, கடைசி இஸ்லாமிய முறை ஆய்வு செய்தார். சரியான சொல்லுவேன், இந்த இரண்டு குழாய்கள் அறுக்கப்பட வேண்டும். அறுப்பவர்களுக்கு சொல்ல வேண்டும், கத்தியை தூக்கி தூக்கி பேசி பேசி அங்கே போனை பார்த்து பார்த்து அங்கே பாட்டு கேட்டு கேட்டு அறுப்பவர்கள், குர்பானி சபையிலே குர்பானி அறுக்கின்ற இதிலே பாட்டை போட்டுக்கொண்டு அறுக்கின்ற சில கட்டங்களும் இருக்கின்றன. உச்சாசிக்கா மியூசிக்கின் குர்பானி சேர்ந்தால் வரக்கட்டா? எங்க இருக்கிறோம்? சூசன வார்த்தையில் பேசிக்கொண்டு சூசன வார்த்தையா பரிமாற்றம், சூசன வார்த்தையால் தான் அலையடி இதே என்று பார்த்து இப்படிப்பட்ட முசிபட்படுத்தவர்களை அறுப்பதை கெடுக்க வேண்டாம். குர்பானி வரக்கத்து இல்லாமல் ஆகிவிடும். இஸ்லாமிய முறை இந்த குழாய் அறுக்கப்பட வேண்டும். இதை அறுத்து விட்டால் மூளைக்கு போகின்ற நரம்பு தொடர்பு சந்திக்கிறது. எனவே இந்த ஒரு நிமிடம் இரண்டு நிமிடத்துடைய அந்த சிறிய ஒரு வேதனை அந்த கொடுக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாம், அதெல்லாம் உடைய இறக்கமுள்ள அதற்கு பின்னால் மூளைக்கும் அந்த உடம்புக்கு சம்பந்தம் இல்லை. அந்த மாட்டை நாங்கள் எப்படி உரித்தாலும் எப்படி வெட்டினாலும் அந்த ஆட்டுக்கு மாட்டுக்கு வருத்தம் கிடையாது, அந்த ஒட்டகத்துக்கு வருத்தம் கிடையாது என்ற ஆய்வை ஜெர்மனியிலே உள்ள சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் பாஸ் ஆக்கினார். உலகத்திலே ஒரே ஒரு முறைதான் சரியானது, ஒரே ஒரு முறைதான் மிருகங்களுக்கு வதை இல்லாதது, ஒரே ஒரு முறைதான் மிருகங்களோடு மிருதுவான முறை, அதுதான் இஸ்லாமிய முறை என்று அவரே ஆய்வின் முடிவை வெளிப்படுத்தி விட்டார். எனவே அவர் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது, உறுதிக்காக சொல்கிறேன். எனவே கண்ணியமானவர்களே, இப்படியான ஒழுங்குகளை பேணுவோம், இப்படியான முறைகளை கவனிப்போம், சுவேசங்களை களையலாம், இஸ்லாத்தை பாதுகாக்கலாம். எனவே அல்லாஹ் இஸ்லாமிய பண்புள்ளவர்களாக நம்மை மாற்றுவானாக, தலைவனுடைய பாவங்களை மனுத்தல்வையாக, என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மனுத்தல்வையாக, போற முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மனுத்தல்வையாக, தலைமையான ஈமானை தருவாயாக, உண்மையான அகலாக்கை தருவாயாக, எல்லா விடயங்களையும் சரியாக செய்கின்ற வழிகாட்டுதல்களை தருவாயாக, நிதானத்தை தருவாயாக, பக்குவத்தை தருவாயாக, தலை ஒவ்வொரு அமல்களையும் உனக்கு பொருத்தமாக செய்கின்ற பக்குவத்தை நமக்கு தருவாயாக. தலை முக்கியமான ஒரு மாதத்தை எதிர்பார்த்திருக்கிறோமே அல்லாஹ், பல விதமான அமல்களை செய்ய இருக்கிறோமே அல்லாஹ். யார் யாரெல்லாம் ஹஜ்ஜிக்காவணி புறப்பட்டு விட்டார்களோ, புறப்பட இருக்கிறார்களோ, அவருடைய ஹஜ்ஜுகளை ஏற்றுக்கொள்வாயாக, அவருடைய துவாக்களில் எங்களுக்கு பங்கு தருவாயாக, அவர்கள் யார் யாருக்கெல்லாம் இஸ்திக்ஃபார் பாவம் மன்னிப்பு தேடுவார்களோ அவர்களுக்கு நீ மன்னிப்பு வழங்குவாயாக, அவர்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, புனிதமான முறை நாடு திரும்ப கிருபை செய்வாயாக, உதவியாவுடைய விடயத்தை சிறப்பாக்கி தருவாயாக, எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆக்கி தருவாயாக, முறைப்படி செய்கின்ற பக்குவத்தை தருவாயாக, உண்மையான இஹ்லாஸை தருவாயாக, மிருக உரிமைகளை பேணக்கூடியவர்களை நம்மை மாற்றுவாயாக. யாரை யார் யாரெல்லாம் முன்னோர்கள் கபராளிகளாக இருக்கிறார்களோ யாருலா, அவருடைய கபர்களை பிரகாசமாக்குவாயாக. ஊருக்கும் நாட்டுக்கும் பல சேவைகள் செய்தவர்கள் கபராளிகளாக இருக்கிறார்கள் யாருலா, பல உதவிகளை புரிந்த தனவந்தர்கள் கபராளிகளாக இருக்கிறார்கள் யாருலா, பல மசீதிகளை கட்டிய மதரசாக்களை பாடசாலைகளுக்கு உதவி செய்தவர்கள் கபராளிகளாக இருக்கிறார்கள் யாருலா, அனைவருடைய கபரை சொர்க்க பூங்காவாக்கிய அல்லா, கலிமாவுடன் வாழ்ந்து ஈமானுடன் மறைக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உரத்த குரலில் தெளிவாகவும் தைரியமாகவும் ஒளிந்து நமது உயிர்களினை கைப்பற்றுவாயாக. கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கத்தை நசீபாக்குவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுபோன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.